கடந்த வாரம் யோவானுடைய சுவிசேஷத்துல நம்ம ஒரு பிரசங்கத்தை கேட்டோம். ஒரு அற்புதமான பகுதி. எனக்கு ஒரு ஒரு மாதிரி பேஜார் தான் ஆச்சு போன வாரம் முடிச்சுட்டு. ஏன்னா அவ்வளவு ஒரு அதிசயமான பகுதியை போய் ஒரு ஒரு பலவீனமான விதத்துல நம்ம பிரசங்கம் பண்ணுமேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒவ்வொரு வாரமும் அப்படித்தான், அநேக டைம்ல சில டைம்ல ஒரு விதத்திலேயாவது இன்னொரு விதத்துல அப்படி ஆயிருக்குது உண்டு. ஏன்னா தேவனுடைய வசனம் எவ்வளவு ஒரு கடல் மாதிரி அதிசயமானது. அது நம்ம பாஷைனாலேயோ நம்மளுடைய திறமை உணர்ச்சி ஆர்வத்தினாலேயோ நம்ம குறைவுபட்டவங்க, அதுக்கு ஏற்றபடி நம்மளால பிரசங்கம் பண்ணவே முடியறதில்ல. அது நினைக்கும் போது ஒரு அநேக டைம் நான் சொல்லியிருக்கேன், ஒரு மலை கிட்ட ஒரு சண்டை போடுற மாதிரி தான் ஒரு பிரசங்கம் பண்ற வேலை. அது ஒரு சொல்ல முடியாத காரியத்தை போய் எடுத்து விளக்குற ஒரு வேலை. அதுக்கு பரிசுத்தாவினுடைய துணை நமக்கு வேணும். ஒரு அற்புதமான ஒரு ஒரு பகுதி நம்ம போன வாரம் படிச்சது. சீஷருங்க ரொம்ப பயந்து இருக்கிறாங்க. இயேசு இறந்து விட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அவங்க இதை பத்தி 13வது அதிகாரத்திலிருந்தே துக்கப்பட்டுகிட்டு வந்தாங்க. இயேசு வந்து நான் அவங்களை விட்டு போயிட போறேன்னு சொன்ன உடனே ரொம்ப துக்கத்தோடு அவங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்க வேலையெல்லாம் விட்டு இயேசுவை பின்பற்றி வந்திருக்காங்க. இயேசுதான் மேசியா நம்பி வந்திருக்காங்க. அவர் பார்த்தா சாகணுன்றாரேன்ற ஒரு பயத்துல 13வது அதிகாரத்திலிருந்தே பயந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 3 அதிகாரங்கள் ஆறுதல் சொன்னார் அவர். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லி 3 சாப்டர்ஸ் ஆறுதல் சொன்னாங்க. ஆறுதல் சொல்லிட்டு 17வது அதிகாரத்துல அவங்களுக்காக ஜபம் பண்ணாரு. ஜபம் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க பயந்து, இயேசுவும் செத்துட்டாரு, செத்துட்டு அவங்க நினைச்ச காரியம் நடந்துருச்சேன்ற மாதிரி, பயந்த காரியம் நடந்துருச்சேன்ற ஒரு பயத்துல ஒரு கதவை மூடிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரூம்ல. நீங்க யோசிச்சு பாக்கணும் அந்த காட்சி. கவர்மெண்டே அவங்களுக்கு விரோதமா இருக்கிறது, அரசாங்கமே அவங்களுக்கு விரோதமா இருக்கிறது, அந்த யூத தலைவருங்க அவங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க, சமுதாயம் அவங்களுக்கு விரோதமா இருக்கிறது, அவங்களை கொல்லணும்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பயத்துல நடுக்கத்துல அவங்க உள்ள உட்காந்துகிட்டு கதவை சாத்திக்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய உச்சகட்ட ஒரு ஒரு இயேசுடைய மரணம் வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி அவரை கொன்னுட்டாங்களேன்ற ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு மனசாட்சியில ஒரு வேதனை வேற. அந்த துக்கத்தோடு அவங்க கதவை சாத்திக்கிட்டு உள்ள பயத்துல இருக்கும்போது ஒரு பயந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில ஏற்பட முடியுங்களா? யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நம்ம சந்திச்சிருக்கோமா? ஒரு கவர்மெண்டே நமக்கு விரோதமா இருக்கிறது, யூத தலைவருங்க சமுதாயம் நமக்கு விரோதமா இருக்கு, யார் பார்த்தாலும் நம்மள கேலி பண்ணணும் அடிச்சு போடணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற என் நிலைமையில கதவை மூடிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு வெக்கம், அவமானம், கேவலம், பயத்துல வீட்டுள்ள இருந்தோம்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏற்படவே முடியாது. ஆனா அவங்களுக்கு ஏற்பட்டதா நம்ம பாக்குறோம். அப்படி உள்ள இருக்கும்போது என்ன பாக்குறோம்னா, இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, அனுபவிச்சாங்க. அந்த வசனம் தான் நம்ம பார்த்தோம் போன வாரம். அது எப்படி நடந்துச்சு? ஏன் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் சமாதானம் வந்துச்சு? யூதர்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? இல்ல அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சிருச்சா? இல்ல சூழ்நிலையே அவங்க சூழ்நிலை மாறல. அவங்களுக்கு அப்பேற்பட்ட சந்தோஷம் சமாதானம் வந்தது காரணம் என்னன்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய பிரசன்னம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னத்துல அவர் வந்து அவங்களுக்கு காட்சி அளித்து உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னார். உங்களுக்கு தேவனிடத்துல சமாதானம். ஏன்? என்னுடைய காயத்தை பாருங்க, உங்களுக்காக நான் மரித்து உங்க பாவத்தை என்னுடைய சரீரத்துல சுமந்த காயத்தை பாருங்க. அந்த காயத்தின் மூலமா உங்களுக்கு தேவனிடத்துல சமாதானம், என்னுடைய பிரசன்னம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவா நான் உங்களுக்கு பிரசன்னம் தருகிறதுனால தேவனுடைய சமாதானம் உங்க உள்ளத்துல இருக்கும். அது அவங்களுக்கு நடந்ததை பாக்குறோம். அதுக்கப்புறம் சீஷர்கள் களி கூர்ந்தாங்க, பாடினாங்க, ஆனந்தமா இருந்தாங்க. ஆஹா, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அங்கதான் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, என்ன உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கல்லறையிலிருந்து எந்திரிச்சு வந்திருக்காரே நமக்கு சமாதானம் கொடுக்கறதுக்கு, நம்ம பயத்தை போக்குறதுக்கு அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு ஏற்பட்டதா பாக்குறோம். அந்த தேவன் கடலை பார்த்து, கொந்தளிக்கிற கடலை பார்த்து பீஸ் பி ஸ்டில் அப்படின்ன மாதிரி, இவங்க கொந்தளிக்கிற உள்ளத்தை பார்த்து அவங்க பயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி ஸ்டில் என்ற அந்த மாட்சிமையான சத்தம் அவங்களுடைய பயத்தை எல்லாம் நீக்கிருச்சு. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு. எனக்கு அது அந்த 100 தடவையாவது போன வாரம் போன ஓய்வு நாள்ல திருப்பி திருப்பி எனக்கு இயேசு சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். உங்களுக்கு இருந்துச்சு அதுல, எனக்கு இருந்துச்சு சமாதானம். தூங்கும் போது அதே கேட்டுக்கிட்டு இருக்கு மனசுல, அதே ஓடிக்கிட்டு இருக்கு மனசுல. அது வந்து என் மகனும் சரி ஒரு டவலை போத்திக்கிட்டு இப்படி போத்திக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போய் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம்னு வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது பார்க்கும்போது அதிசயமான ஒரு பகுதி. அவங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுத்து ஒரு ஊழியத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார். கிரேட் கமிஷன் பேர் இங்கிலீஷ்ல. என் பிதா என்னை தன்னுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்துக்கு அனுப்பின மாதிரி நான் உங்களை என்னுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்துக்கு அனுப்புறேன், சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு. நம்ம எவ்வளவு சாக்கு போக்கு சொல்றோம் சுவிசேஷ வேலைக்கு, எவ்வளவு சாக்கு போக்கு சொல்றோம். இந்த சீசர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். கவர்மெண்ட் அவங்களுக்கு விரோதம், தலைவருங்க தான், அந்த தலைவருங்க தான் இயேசுவைய கொன்னவங்க. இயேசு பத்தி கேட்கறதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்ல, இயேசு பேரை சொன்னாவே கொன்னு போட்டுருவாங்க இல்லைங்களா. வெளியே போய் இயேசுவை பத்தி போதிக்க முடியுமா? இல்ல, இயேசு பேரை போட்டாவே கொன்னுட முடியும். ஆனா அப்பேற்பட்ட சமுதாயத்துக்கு இயேசுவை கொன்ன ஜனங்களுக்கே இயேசுவை பத்தி போதிக்கும்படிக்கு அவங்களை வெளியே அனுப்புற இல்லைங்களா. எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும். உயிரை பணை வச்சு செய்ய வேண்டிய ஒரு வேலைய அவங்கள அனுப்புறாருங்க, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அவங்க போய் அந்த சமுதாயத்தை இல்ல உலகத்தையே தலைகீழா மாத்திட்டாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க, திறமை இல்லாதவங்க, உலகத்தையே தலைகீழா மாத்திட்டாங்க. என்ன செய்ய வச்சுச்சு அவங்கள? இயேசுடைய பிரசன்னம், இயேசுடைய ஐக்கியம் கொடுத்த சமாதானமும் பரிசுத்தாவின் வல்லமையும் தான். அதுதாங்க செய்ய வச்சுச்சு. நம்ம வந்து இயேசுடைய ஐக்கியத்துல இருக்கிறது இல்ல, அதனால அவருடைய சமாதானத்தை அனுபவிக்கிறது இல்ல, வல்லமை அனுபவிக்கிறது இல்ல. ஆனா சாக்கு போக்கு சொல்லிட்டு உக்காந்துகிட்டு இருக்கிறது என்ன? ஐயோ, வெளியெல்லாம் போய் நம்ம சொன்னோம்னா அவங்க எல்லாம் எதிர்ப்பாங்க. நம்ம போய் முதல் மாதிரிலாம் டிராக்ஸ் வீடு வீடா போய் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நம்மளை மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சாக்கு போக்குல சொல்லிக்கிட்டு ஒன்னும் செய்யாம உக்காந்துகிட்டு இருக்கிறது. அவங்க பாருங்களேன் என்ன மாதிரி ஒரு சமுதாயத்துல, தங்களை கொல்லணும் இயேசுவை கொன்ன சமுதாயத்திலேயே போய் சுவிசேஷம் அவங்க செஞ்சாங்க. இயேசுடைய சமாதானமும் பரிசுத்தாவின் வல்லமையும் தாங்க அதை செய்ய வச்சுச்சு. நம்ம இயேசுவோடு ஐக்கியத்தை வாழ்ந்தோம்னா எந்த சமுதாயமும் நமக்கு முன்னாடி நிக்க முடியாது, எந்த எதிர்ப்பும் நமக்கு முன்னாடி நிக்க முடியாது. குறை நம்மள தான், வெளியே இல்ல. நம்ம எப்போ உணர்றோமோ அப்பதான் கடவுள் நம்மளை பயன்படுத்துவாங்க. சரி, நம்ம இன்னைக்கு தொடர்ந்து அந்த பகுதியை நம்ம படிப்போம். யோவான் 20:24-31 வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். இதுல மூணு காரியத்தை நம்ம இன்னைக்கு படிச்சுக்க போறோம். 3 things. முதலாவது, காணாம போன தோமா, அப்ஸ்டாண்டிங் தாமஸ் அப்படின்லாம் இங்கிலீஷ்ல, காணாம போன தோமா. ரெண்டாவது, அடம் பிடிச்ச அவிவிசுவாசமான தோமா. அது வெறும் அவிவிசுவாசம் இல்ல, அடம் பிடிச்ச அவிவிசுவாசம். அதை நம்ம பார்க்க போறோம். மூணாவதாக, இயேசுடைய அன்புனால மறுரூபமான தோமா. காணாம போன தோமா, அடம் பிடிச்ச அவிவிசுவாசம் வச்சிருக்கிற தோமா, இயேசுடைய அன்புனால மறுரூபம் பட்ட தோமா. இந்த மூணு தலைப்புல நம்ம இன்னைக்கு படிக்கலாம். அந்த வசனங்கள்ல 24 வசனத்தை படிங்க. யாராவது மைக் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தோமா அவர்களோடு கூட இருக்கவில்லை. தோமா அங்க இல்ல, தோமா வரல அன்னைக்கு. ஏன் வரல அவரு? தாமஸ் அன்னைக்கு வராம போயிட்டார். ஏன் வரல அவரு? அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம், இல்ல வெளியூருக்கு அவர் போயிருக்கலாம், இல்ல ஒரு முக்கியமான வேலை இருந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் இருந்திருக்க முடியாது. அந்த வசனம் நமக்கு எப்படி சொல்லப்படுது தெரியுங்களா? அங்க தோமா ரொம்ப முக்கியமா இருந்திருக்கணும், ஆனா அவன் அங்க இருக்கல. அவன் தோமா கடிந்து பண்ண, தோமா வந்து ஒரு விசிட்டர் இல்ல, தோமா வந்து ஒரு வெளியில இருக்கிற ஒரு ஆள் இல்ல, 12 ஒருவனாகிய தோமா அங்க வரல. அவன் இருக்க வேண்டியவன் அங்க இல்ல. அப்படித்தான் அந்த வசனம் வருது இல்லைங்களா. 12 ஒருவனாக ஒரு மெம்பரா இருக்கிற தோமா போய் அங்க இல்லாம போயிட்டார். அது ரொம்ப ஒரு பயங்கரமா சொல்லப்படுகிறது. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய சாக்கியங்கள் கிடைச்சிருந்துச்சு. எத்தனையோ பேர் உலகத்துல இருந்த போது இயேசு சுயமா 12 பேரை தான் தெரிந்து கொண்டார். பன்னெண்டு பேரை தெரிந்து கொண்டு வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத வேறு யாருக்கும் காண்பிக்காத அற்புதங்களை தோமாக்கு காமிச்சாரு. அந்த பன்னெண்டு பேருக்கு தான் காமிச்சாரு. பெரிய ஸ்லாக்கியங்கள் வந்து நமக்கு பெரிய பிரிவிலேஜஸ், நமக்கு பெரிய பொறுப்பு கொண்டு வரணும் இல்லைங்களா. மத்தவங்களுக்கு முன்மாதிரி மாதிரி நம்மளை செய்ய வைக்கணும். நம்ம மத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நம்மகிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கப்படுது. நமக்கு ஸ்லாக்கியங்கள் கொடுத்தோம்னா பெரிய எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கு. மத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருந்திருக்கணும். அந்த தோமா போய் இங்க வராம போயிட்டார். ஏன் அவர் கடமையில தவறிட்டார்? ஏன் கடமையில தவறினாரு? என்ன காரணம்? அந்த வசனத்துல நமக்கு போடல. ஆனா தோமா எப்பேற்பட்ட ஆளுன்னு மத்த வசனங்களை நம்ம பார்த்து கத்துக்கலாம். தோமா ஏன் வரலங்கன்றத மத்த வசனங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தோமா எப்பேற்பட்ட ஆளுன்னா, முதல் முதல் தோமா பேசினது ஒரு வாழ்க்கையிலே வாய திறந்து பேசின முதல் முதல் காரியம் என்ன தெரியுங்களா? ஆவட்டம், நம்ம எல்லாம் போய் அவர் கூட செத்து போலாம். அதுதான் அவர் பேசினது. இயேசு வந்து லாசரஸ உயிரோடு எழுப்பணும்னு போனோன்றார் பெத்தனிக்கு. அங்க போகலாம்னா சீசர்கள்லாம் சொல்றாங்க அவருக்கு, அண்டவரே அங்க போனா யூதர்கள்லாம் அவங்கள கொன்னுடுவாங்களே, அங்க போகல. இல்ல, நம்ம போகலாம், நான் போய் லாசரஸ உயிரோடு எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தோமா அதுக்கு பதிலா சொல்றாரு, சரி வாங்க நம்ம எல்லாம் போய் அவரு கூட செத்து ஒளிஞ்சு சொத்து போலாம். அதுதான் அவர் சொல்றது. ஒரு இயேசு மேல ரொம்ப அன்பு இருக்கு அவருக்கு இல்லைங்களா. இயேசுவோடு போய் சாவறதுக்கும் ரெடியா இருக்கிறார். பக்தி அன்பெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பெசிமிஸ்ட்னு வாங்க, பெசிமிஸ்ட்னா தமிழ்ல எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஒரு உம்முன்னு எப்பப்பாரு கீழேயே பாத்துக்கிட்டு, எல்லாம் நாசமா போவோம், எல்லாம் ஒளிஞ்சு போவோம், எல்லாம் கெட்டுதான் போவோம், இதை ஒண்ணுமே திருந்தாது, எல்லாமே நாசமா தான் போவோம், நல்ல காரியங்களே பார்க்க முடியாது, நல்ல நம்புறதே இல்லை, நம்மள மாதிரி தான் எல்லாம் ஒளிஞ்சுதான் போக போகுது, எல்லாம் அழிஞ்சுதான் போக போகுது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தோமா, நாசமா தான் போக போகுது எல்லாமேன்ற மாதிரி நினைக்கிற ஒரு தோமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ரெண்டாவது வாட்டி பேசினது முதல்ல அப்படிதான், எல்லாம் போய் அவர் உயிர் தெழப்பணும்னு போறாரு. இவர் என்ன சொல்றாரு, வாங்க அவர் கூட போய் நம்பளும் செத்து போலாம். ரெண்டாவது வாட்டி இயேசு வந்து பேசின தோமா, ரெண்டு வாட்டி தான் பேசியிருக்காரு, இது மூணாவது வாட்டி. ரெண்டாவது வாட்டி அவர் பேசும்போது என்ன பேசியிருக்காருன்னா, இயேசு வந்து நான் என் பிதாவினிடத்திற்கு போக போறேன், உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, நான் போய் திருப்பி வரப்போறேன், உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் ஏற்படுத்தி இருக்கேன், பரிசுத்தாவியை கொடுக்க போறேன், நான் போகிற இடம் உங்களுக்கு தெரியும், நான் போகிற வழி உங்களுக்கு தெரியும்னா, தோமா அங்க எல்லாரும் அமைதியா துக்கத்தோடு இருக்கிறாங்க, தோமா அங்க ஒரு துக்கத்தோடு, அதே தான் எங்களுக்கு தெரிய போகுது, எங்களுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்றாரு. எங்களுக்கு தெரியாதே நீ சொல்ற இடம் அப்படின்றாரு. அதான் ரெண்டாவது அவர் பேசினார். எவ்வளவு என்கரேஜிங்கா பேசுறாரு பாருங்களேன். எல்லாம் துக்கத்தா இருக்கும்போது அது எங்க எங்களுக்கு தெரிய போகுது, இல்ல நீ போய் எஸ்கேப் ஆயிட போற, நாங்க எல்லாம் நாசமா தான் போக போறோம், நடு ரோட்ல தான் நிக்க போறோம், எங்களுக்கு யாருமே இருக்க போறது இல்ல, எல்லாத்தையும் விட்டு பின்னாடி வந்துக்கோ, எங்க தெரிய போகுது, நீ போறன்ற, நாங்க எங்க போக போறோம் அப்படின்னு ஒரு சோர்வு, ஒரு பெசிமிஸ்ட், அப்படிப்பட்ட ஒரு தோமாவை நம்ம பாக்குறோம். பிரயோஜனம் ஒன்னத்துக்கும் எல்லாம் போக போறோம் அப்படின்னு ஒரு ஒரு க்ளூமி எப்ப பாரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு, எதையுமே நம்பாம எல்லாமே கெட்டு போவோம், எல்லாமே அழிஞ்சு போவோம்னு பேசுகிற ஒரு தோமா. அவர் மைண்ட் செட் அப்படித்தான், ரெண்டு வாட்டி பேசுறது அப்படிதான் பேசியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இப்படி ஒரு சென்சிட்டிவ், இப்படி ஒரு பலவீனமான மனது கொண்ட தோமா வந்து, இயேசு தான் நம்பியிருந்த இயேசு வந்து அப்படி சிலுவையில அறையப்பட்டதை பார்க்கும்போது, அவர் காட்டி கொடுக்கப்பட்டு வாரனால் அடிக்கப்பட்டு அறையப்பட்டு அவர் கொடுமையா சாவடிச்சு ஆணிலாம் குத்துனதை பார்க்கும் போது அவருக்கு ரொம்ப எப்படியா இருக்கும். முதலே அவர் இந்த மாதிரி ஆளு ரொம்ப சோர்ந்து போயிட்டார், ரொம்ப பயந்து போயிட்டார், ரொம்ப அதிர்ந்து போயிட்டார், ரொம்ப பாதிச்சிருச்சு அவர். அது ரொம்ப அவருக்கு அவருக்கு எந்த அளவுக்கு அந்த கை காயம், விழாவின் காயம் மனசுல பதிந்திருக்குன்றத அவர் வார்த்தைகளை வச்சு பாத்துக்கலாம். ரொம்ப அவர் பாதிக்கப்பட்டுட்டார். பாதிக்கப்பட்டுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்துவோடு வார்த்தைகளை அவர் கேட்கல, கிறிஸ்துவோடு அவர் நடக்கல, அந்த சூழ்நிலைகள்னால அவர் கவரப்பட்டு சோர்வுல முழுகி போய் அவருடைய இயற்கையான மனநிலைமை அவரை மேற்கொண்டுருச்சு. நம்முடைய இயற்கையான பலவீனம், நம்முடைய இயற்கையான மனநிலைமை வந்து கிறிஸ்துவோடு நம்ம நெருங்கி இல்லைன்னா அது நம்மளை மேற்கொண்டுடும் இல்லைங்களா. கிறிஸ்துவோடு நமக்கு ஐக்கியம், நம்ம எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் இயற்கையான குணம் இருக்கு. கிறிஸ்துவோடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களா, கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம் இல்லாதவர்களா நம்ம இருந்தோம்னா அது நம்மள ஆட்கொள்றத நம்ம பார்க்கலாம். அந்த துக்கத்துல, அந்த கவலையில அவர் என்ன பண்ணாருன்னா, எங்கேயோ தூரம் யாருக்கும் சொல்லாம, அப்படி ஆயிடுறது இல்ல, யாருக்கும் சொல்லாம நான் போயிடுறேன், யாருக்கும் தெரியாம என் மொபைல் கூட ஆஃப் பண்ணிட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி யாருக்கும் சொல்லாம போயிட்டேன். யாருக்குமே தெரியாது, சொல்லாம துக்கத்துல முழுகி இருந்து இன்னுமே அவங்க கூட போய் சேர்ந்து என்ன பிரயோஜனம், அவங்க கூட போய் மீட்டிங் போட்டு என்ன பிரயோஜனம், அவர் தான் செத்துட்டாரு, இவங்க சவகாசமே வேணாம் எனக்கு அப்படின்னு தூரமா போயிட்டேன். அதனாலதான் தோமா அங்க வரல, புரியுதுங்களா? தோமா அங்க வரல. இதுல ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம கத்துக்கிறோங்க. இவரு என்னத்த மிஸ் பண்ணிட்டாரு பாருங்களேன், தோமா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஃபர்ஸ்ட் மெசேஜைய மிஸ் பண்ணிட்டாருங்க. எபிரேயர் 10:25 என்ன போட்டிருக்கு, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறதை போல், நம்ம கூட சேர்த்துக்கலாம், விட்டு விட்டு வருகிறது போல், சபை கூடி வரும்போது விட்டு விட்டு வருகிறத சில பேர் பழக்கமா வச்சிருக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்காதீங்கன்னு எபிரேயர்ல ஒரு எச்சரிக்கை நமக்கு சொல்லப்படுது. சபையா நீங்க கூடி வரும்போது விட்டு விட்டு வருகிறது, விட்டுற பழக்கத்தை நீங்க பண்ணிக்காதீங்க. ஏன்னா இயேசுடைய வருகை சமீபமா இருக்கும்போது நீங்க அப்படி இருந்தா நீங்க தேரவே மாட்டீங்க அப்படின்னு தான் எபிரேயர்ல சொல்லப்படுது. நீங்க பாருங்களேன் தோமா எவ்வளவு மிஸ் பண்ணிட்டாருன்னு. மத்த சீஷருங்க வந்து இயேசுடைய காட்சியை கண்டு வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமா அகமகிழ்ந்து இருக்கும் போது இந்த தோமா வந்து ஒரு வாரம், இன்னமும் ஒரு வாரம், அந்த முழு வாரமே சோர்வுல உட்கார்ந்துகிட்டு இருந்தான், துக்கத்துல அவன் இருந்தான். அதை நம்ம பாக்குறோம், எவ்வளவு ஒரு துக்கத்தோடு வந்திருக்கிறான். முதலாவது அவன் என்ன மிஸ் பண்ணா, சில காரியம் அவன் மிஸ் பண்ணதை நம்ம பார்ப்போம். முதலாவது அவன் மிஸ் பண்ண காரியம் என்ன தெரியுங்களா, சமாதானம். இயேசு கொடுக்கிற சமாதானம், அந்த வல்லமை அவன் மிஸ் பண்ணிட்டான். அந்த வாரம் எல்லாம் அவனுக்கு சமாதானம் இல்லை, இன்னமும் அந்த துக்கம் அந்த வேதனையில தான் வந்திருப்பான் இல்லைங்களா. ஒரு வாரம் போச்சு, அது மாத்திரம் இல்லாம எல்லாமே முடிஞ்சுன்னு நினைச்சான், இயேசு செத்து எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா. ஆனா இயேசு வந்து ஆஹா இன்னும் முடியலடா, இப்பத்தாண்டா ஆரம்பம், ஒரு புதிய உலகமே ஆரம்பிக்க போகுது, அந்த உலகத்தை ஆரம்பிச்சு வைக்கிறவங்க நீங்க தான், போங்க அப்படின்னு அவர் அனுப்புறது. அதை மிஸ் பண்ணிட்டான், பரிசுத்தாவிய மிஸ் பண்ணிட்டான் இல்லைங்களா. பரிசுத்தாவின் ப்ராமிஸ், அவர் ஊதி பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்ளுங்க, அதை மிஸ் பண்ணிடல. எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு வரான் பாருங்களேன், அதை மிஸ் பண்ணிட்டான். ஒரு வழி நடத்தல் ஆன மெசேஜ், ஒரு வழி நடத்துகிற ஒரு செய்தியை மிஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவங்க குழம்பி அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல, எதிர்காலம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நிக்கிறாங்க ஒரு குழப்பம், ஒரு கஷ்டம், சூழ்நிலைனால கவலைப்பட்டு நிக்கிறாங்க. ஆனா இயேசு வந்து அவங்களை வழிநடத்தும்படிக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். நம்மளும் நம்ம வாழ்க்கையில குழப்பத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு துக்கத்துல கவலையில சில நேரங்கள்ல இருக்கும் போது நமக்கு நம்ம துக்கத்துல முழுகி என்ன பண்றோம், என்ன பண்ணி பிரயோஜனம், என்ன சபைக்கு போய் பண்ணி பிரயோஜனம், எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கேன்னு நம்ம சில டைம்ல வராம விட்டுறோம். ரொம்ப தவறு. தேவனுடைய வசனத்துல தாங்க, கடவுளுடைய வீட்டுல தாங்க நம்மள வழி நடத்துற செய்தி வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறது. நம்ம குழப்பத்துல இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்கறது தேவனுடைய வீட்டுல தான். அடுத்ததாக உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும், பரிசுத்தாவிய தோமா மிஸ் பண்ணது மாத்திரம் இல்லாம இது முக்கியமா பாக்குறோம் நம்ம, அந்த வசனம் அதைத்தான் வலியுறுத்துது. பரிசுத்தாவி தோமாவை மிஸ் பண்ணிட்டார். அந்த வசனத்தின் அந்த கருத்தே பாருங்களேன், 24th வசனம், இயேசு வந்திருந்த போது. இங்கிலீஷ்ல எப்படி ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? நல்ல டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா பட். இவ்வளோ அழகா இயேசு காட்சி அளித்து அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போன பிறகு ஆனா என்ன ஆயிடுச்சு தெரியுமா, தோமா வரல. ஒரு சோகமா பன்னிருவரில் ஒருவனாகிய தோமா அங்க இல்லாம போயிட்டான். பரிசுத்தாவி வந்து யோவான அந்த துக்கத்தை எழுந்தபடிக்கு ஏவி எழுத வச்சிருக்கிறார். அது பாக்குறோம் இல்லைங்களா, அந்த துக்கத்தோடு பாருங்களேன், இயேசு வந்திருந்த போது தோமா என்னப்பட்டவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. பரிசுத்தாவி அதை கவனிக்கிறார், தோமா இல்லாததை கவனிக்கிறார். ஏன் பரிசுத்தாவி வந்து நம்மள சமாதானத்திலையும் வல்லமையிலையும் நிரப்பணும்னு விரும்புறாரு. அது நம்ம வராது இருக்கும் போது, இயேசுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு நம்ம வராது இருக்கும் போது அவர் துக்கப்படுறார். அந்த துக்கத்தை அந்த வசனத்துல பாக்குறோம். என்ன ஒரு துக்கம் பாருங்களேன், உங்களுக்கு தெரியுமா, நம்ம வந்து நம்ம சபை கூடி வரும்போது நம்ம அந்த சீட்ல இல்லாதப்ப பரிசுத்தாவி அதை கவனிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வசனம் அதாங்க சொல்லுது, நம்ம வராது போகும்போது பரிசுத்தாவி கவனிக்கிறார், ஐயோ அவங்க வரலையே, துக்கத்தோடு கவனிக்கிறார். ஒரு தாய் வந்து ஒரு பண்டிகைக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி பலகாரம், அந்த பிள்ளைக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த புள்ள போய் பசியா ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த தாய்க்கு எவ்வளவு துக்கம் ஆகும். ஐயோ வரலையே புள்ள அந்த காலியா இருக்குது அப்படின்ற மாதிரி பரிசுத்தாவி துக்கப்படுறார். அந்த வசனம் ஒரு துக்கத்தோடு எழுதப்பட்ட ஒரு அந்த துக்கத்தை உள்ள நீங்க பார்க்க முடியும். அந்த பன்னிருவரில் ஒருத்தன் அவன் போய் வரலையே அப்படின்ற மாதிரி ஒரு துக்கத்தை அதுல பாக்குறோங்க. பரிசுத்தாவி நம்மள மிஸ் பண்றாரு. நமக்கு அநேக டைம்ல நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனை நம்ம நம்புறதில்ல. சூழ்நிலைகள்னால முழுகி போய் கஷ்டங்க அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு தோமா மாதிரி நம்ம கடவுளை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். என்ன பிரச்சனை என்ன பிராயம் எனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது நான் போய் சபைக்கு போய் என்ன பண்றது, என்ன போய் அந்த வசனத்தை கேட்டு என்ன பண்றது, எனக்கே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கேன்ற மாதிரி தோமா மாதிரி நம்ம உட்காந்துருவோம். ஒண்ணு மாத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய சபை கூடி வரும்போது அந்த கதவுங்க திறந்திருக்கும் போது நீங்க வந்து உங்க இடத்த நீங்க எடுத்துக்காங்க, உங்க சீட்ல நீங்க உட்காருங்க. அது பரிசுத்தாவி துக்கப்படுத்துற ஒரு காரியம். அதைத்தான் அந்த வசனம் நமக்கு போட்டிருக்கு. நம்ம கஷ்டமா இருக்கலாம், நமக்கு பிரச்சனை இருக்கலாம் வாழ்க்கையில. உங்களுக்கு எப்படிங்க தெரியும் பரிசுத்தாவி உங்க கஷ்டத்தை அறிந்து அன்னைக்கு உங்களுக்காக பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு, உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக வழி நடத்துறதுக்காக அன்னைக்கு வந்திருக்காருன்னு எப்படிங்க தெரியும்? தோமா அன்னைக்கு வராதது எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு மிஸ் பண்ணிட்டான். அதனாலதான் சபை கூடி வருகிறதை நாம் விட்டு வரக்கூடாது. சில டைம்ல வேலைனால நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், பாரத்தோடு ஜபம் பண்ணணும். அதுக்கு நிச்சயமா பாரத்தோடு ஜபம் பண்ண ஆண்டவர் வழியை திறக்கிறார். ஜபம் பண்ணணும். அதாங்க முதல்ல காணாம போன தோமா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற பாடம். அவன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல முழுகி போய் கஷ்டங்கள்ல முழுகி போய் வராம போய்விட்டான். ரெண்டாவதாக நம்ம என்ன பாக்குறோம், ரெண்டாவது தலைப்பு என்ன? அடம்புடிச்ச விசுவாசம், அடம்புடிச்ச அவிவிசுவாசம் கொண்ட தோமா. அது 25வது வசனத்துல போட்டிருக்கு. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். உண்மையான இயேசுடைய சீஷர்ங்க பாருங்களேன், அவன் வரல நம்ம என்ன பண்ண முடியும், போட்டோம் அவன் ஒளிஞ்சு போட்டோம், அவன் முயற்சி எடுக்கல நம்ம என்ன பண்ண முடியும், அவன் எப்படியாவது போகட்டும்னு அவங்க விடல. அவன் எங்க இருக்கிறான்னு தேடி போய் நாங்கள் கர்த்தரை கண்டோம், ஆண்டவரை கண்டோம் அப்படின்ற அந்த செய்தியை குட் நியூஸ் அவனுக்கு சொல்றாங்க. உலகத்தான் நினைக்கும் சுயநலமா, இயேசுடைய சமாதானம் சந்தோஷத்தை அனுபவிச்சவங்க வந்து தங்களுக்கே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த ஒருத்தர் வரலையே, ஐயோ அவங்க ஏன் வரல, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களே, அதை மிஸ் பண்ண செய்தி எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. மத்தவங்க மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு ஒரு கவலையாவது நமக்கு இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்ய முடியுமா, அந்த சிடியிலயோ எப்படியோ அந்த செய்தியை கேட்க வைக்க முடியுமான்னு கவலை நமக்கு இருக்கா? அந்த சீஷர்களுக்கு இருக்கிறத பாக்கிறோம். ஏன் போட்டோம் போனா போட்டோம்னு உடல பாருங்களேன், தேடி போய் சொல்றாங்க நாங்கள் கர்த்தரை கண்டோம். சரி, அதற்கு அவர் என்ன பதில் கொடுக்கிறார் பார்ப்போம். அதற்கு அவன் அவருடைய கைகளில்
ஆணிலால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான்.
அவனுடைய வார்த்தைகளை கவனிக்கணும். நம்ப மாட்டேன்றான், நம்ப மாட்டேன்றான். ஸ்ட்ராங் வார்த்தைகள் பயன்படுத்துறான். என்ன பாருங்களேன், இவ்வளவு ஸ்ட்ராங்கா நெகட்டிவ், அவனுடைய நெகட்டிவ் மைண்ட் ஆல்ரெடி சந்தேகப்படுற பேர்வழி அவன் போய் நம்பவே மாட்டேன்றான். ஒரு தீர்மானமான அவிவிசுவாசம். கர்த்தரை கண்டிங்களா, நிரூபிங்க, நான் நம்புறேன்னு அவன் சொல்லல, எனக்கு ஆதாரம் கொடுங்க நம்பலன்னு சொல்லல, நான் நம்பவே மாட்டேன்றான். நான் நம்பவே மாட்டேன், என்ன என்ன சொன்னாலும் நம்ப மாட்டியா, இல்ல நம்பவே மாட்டேன், நீ என்ன பேசினாலும் நீ எவ்வளவுதான் சொன்னாலும் யார் வந்து சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன், நான் ஒரே ஒரு காரியத்தினால்தான் நம்புவேன். என்ன? அவருடைய கையின் காயத்தை நான் பார்க்கணும். சரி, பார்த்தா நம்புவியா, இல்ல அப்ப கூட நம்ப மாட்டேன், அந்த கையின் காயத்துல என் விரல போட்டு நோண்டணும், அப்பதான் நான் நம்புவேன். சரி, அப்பயாவது நம்புவியா, இல்ல அப்ப கூட நம்ப மாட்டேன், அவர் விழாவில என் கைய போட்டு குத்தணும், அப்பதான் நான் நம்புவேன். எப்படி சொல்றான் பாருங்களா, அப்ப கூட நம்புவேன்னு சொல்லல, அது செய்யற வரைக்கும் என்ன போட்டிருக்கு, விசுவாசிக்க மாட்டேன். அவன் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, ஒருபோதும் இயேசு போய் அது செய்ய அனுமதிக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு. அது போய் நடக்கவே நடக்காது, ஏன்னா அந்த காயம்லாம் இப்பேற்பட்ட காயம், அது அவ்வளவு பாதிச்சிருக்கு, அது நடக்கவே நடக்க முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையில அவன் என்ன சொல்றான், நான் விசுவாசிக்கவே மாட்டேன். அவ்வளவு நெகட்டிவ் ஆயிட்டான், அவ்வளவு சோர்ந்து போயிட்டான். அப்படி அவன் சொல்றான் பாருங்கல, அது ரொம்ப பயங்கரமான அவிவிசுவாசங்க. நான் நம்ப முடியலன்னு இல்ல, ஐ கேனாட் பிலீவ், இல்ல ஐ வில் நாட் பிலீவ், நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன், நம்பினதுக்கெல்லாம் போதும், அனுபவிச்சதெல்லாம் போதும். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை அவன் பயன்படுத்துறான். ஒரு ஒரு அவனே கண்டிஷன்ஸ் போடுறான் பாருங்களேன். நான் நம்பணும்னா இதான் என் கண்டிஷன்ஸ். அவர் கையில அவர் காயத்தை பார்த்து அந்த கையில விரல போடணும், அவர் விழாவில் என் கையை விடணும், அப்பத்தான் நான் நம்புவேன். என்ன மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான துன்மார்க்கமான ஒரு அவிவிசுவாசம் அது, ஒரு அடம் பிடிச்ச அவிவிசுவாசம். அடத்தை பார்க்கல, நம்ம வேற ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கலாம்ல, இதைத்தான் நான் அடம் பிடிச்ச அவிவிசுவாசம். இதனால என்ன ஆச்சு, சீஷர்கள்லாம் சந்தோஷமா சமாதானத்தோடு கர்த்தரை கண்டோம் கர்த்தரை கண்டோம், அவங்க முகத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் சமாதானத்தோடு இருக்காங்க. இவர் ஒரு மூலையில உட்காந்து நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கார். இவர் தான் இழந்திருக்கிறார். நம்மளும் அநேக டைம்ல இப்படி ஆயிடுறது இல்ல, யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லோருக்குள்ளயும் அவர் தோமா இருக்கிறார். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கஷ்டங்களை பார்த்து நமக்கு என்ன ஆயிருது, அதுல முழுகி போய் சோர்படைந்து என்ன பண்றோம், நான் நம்ப மாட்டேன் ஆண்டவரே, நான் நம்ப மாட்டேன். வசனங்களை கொடுக்கிறோம், என்ன வசனங்கள் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏ கவலைப்படாதப்பா, நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான்ப்பா நடக்குதுன்னா நான் நம்ப மாட்டேன். எனக்கு ஆண்டவர் இந்த பெரிய காரியத்தை செய்யலனா, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு, வீட்டுல குடும்பத்துல இந்த பிரச்சனை, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சு நம்ம உட்கார்றது இல்ல. அதே மாதிரிதான் தோமா கயிறுக்கிறத பாக்குறோம். ஆனா அதனால இழக்கிறது நம்ம தாங்க, கிறிஸ்துவத்தான் அதனால அவமானப்படுத்துறோம். சரி, அடம் பிடிச்ச ஒரு தோமாவை நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இயேசுடைய அந்த பிரம்மாண்டமான அன்பு கிருபை அந்த தோமாவை முற்றிலுமா மாத்துறத, அந்த தோமாவை மறுரூபம் படுத்துறத நம்ம பார்க்க போறோம். அந்த வசனங்களை படிப்போம்.
மறுபடியும்
மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, அதாவது 2வது ஓய்வு நாள், 2வது கிறிஸ்தவ ஓய்வு நாள், கரெக்டா 8 நாளுக்கு பின்பு. அடுத்தது
அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள்.
அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். இப்போ இருந்தார், இப்போ எப்படியோ பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு போவாத இரு போவாத இருன்னு ஒருவேளை கட்டி வச்சிருப்பாங்க. போப்பா அதெல்லாம் நடக்கிற வேலை இல்லன்னு கட்டி எப்படியோ இருந்துட்டாரு. அங்க இருந்துட்டு அப்புறம் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அதை கற்பனை பண்ணி பாருங்க, கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. போன வாட்டியும் கதவுகள் பூட்டப்பட்டிருந்துச்சு, ஆனா இந்த வாட்டி ஒண்ணு மிஸ் ஆகுது. என்னன்னு சொல்ல முடியுமா? யூதர்களுக்கு பயந்து அது இருக்காங்க. போன வாட்டி இதேதான் சீன் தோமா இல்ல, ஆனா யூதர்களுக்கு பயந்து இருந்தாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கவில் எனக்கு என்ன பயம் உண்டுன்ற தைரியம் அவங்களுக்கு வந்துருச்சுங்க. தைரியம், அவர் உயிரோடு இருக்கும்போது பயம்லாம் போயிருச்சு அவங்களுக்கு. யூதர்களாவது யாராவது பயம் என்ன, பயம் போயிருச்சு. கதவுகள் பூட்டப்பட்டு இருந்ததுன்னு நமக்கு சொல்லப்படுறது காரணம் என்னன்னா, அந்த அந்த கதவு பூட்டிருந்தாலும் இயேசு அங்க வந்தாருன்றது. அந்த பூட்டப்பட்டு இருந்த கதவு அங்க தோமா நின்றுகிட்டு இருந்தார். அப்போ
இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
இயேசு வந்து நடுவே நின்று ரபி மாதிரி திருப்பி வராரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த காட்சி. கதவுகள்லாம் பூட்டிட்டு தோமாங்க நிக்கிறாரு, அவர் திருப்பியும் அங்க காட்சி நடுவுல வந்து உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். தோமாக்கு எப்படி இருந்திருக்கும், அவர் அங்க அப்படியே ஸ்டன்னாயி நிக்குவாரு, ஸ்டன்னாயி நிக்குவாரு, அப்படியே அங்க வந்து சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இயேசுடைய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய தாழ்மையும் பொறுமையும் இந்த வசனங்கள் நம்ம காமிக்கிறதுங்க. என்ன மாதிரி மனசுள்ளவர், நான் காண்டி அவ்வளோ பெரிய அகோரமான மரணத்தை நான் அனுபவிச்சுட்டு யாருக்காக, உங்களுக்காக அனுபவிச்சிருக்கிறேன். அவ்வளோ பெரிய காயங்களை நான் வாங்கிட்டு உங்க பாவங்களுக்காக அப்படி அனுபவித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க பயந்துருக்கிறீங்களேன்னு சமாதானமும் ஆறுதல் தரத்துக்கு கல்றையிலிருந்து நான் எந்திரிச்சு வந்திருக்கேன், ஆனா நீங்க நம்ப மாட்டேன்றீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும், கோபம் வரும் இல்லைங்களா. சும்மாவா இருப்பேன், யோசிச்சு பாருங்க. கோபம் வர்றது மாத்திரம் தோமா மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா வந்த உடனே ஒரு குத்து குத்துனோன்னு தோணும் எனக்கு. என்ன கேக்குற யார் நீ, எனக்கு கோபம் தான் வரும். ஆனா இயேசு கொஞ்சம் கூட நம்மள மாதிரியே இல்லைங்க. நான் ரொம்ப பார்த்து அதை ரொம்ப என்ன பார்த்து ரொம்ப வெக்கப்படுறேன். எனக்கு இந்த பொறுமை கொஞ்சம் கூட இல்லையே, என்ன பொறுமை என்ன அன்பு, உடனே குத்து குத்துனோன்ற மாதிரி தான் அவர் பண்றத பாருங்களேன். என்ன ஒரு இது, திட்டுறாரா வந்து, ஏதாவது கோபம் தெரியுதா அவர் வார்த்தையில. பாருங்களேன், தோமா செஞ்ச தப்பு என்னன்றத நம்ம சரியா உணர்றது இல்லைங்க. ஏன்னா நீ நன்றி கட்ட அவிவிசுவாசிய, நீ போய் என்ன நம்ப மாட்டேன்றிய, நம்ப மாட்டேன்ற, என்ன சொல்ற, எவ்வளவு தைரியம் இருந்தா உன் கைய எடுத்துட்டு வந்து உனக்காக காயப்பட்ட என் காயத்துல போய் கைய வச்சு பார்க்கணும்ன்றிய, அந்த விழாவில குத்தணும்ன்றிய, என்ன ஒரு, நீ ஒரு சரியான என்ன சொல்றது, ஒரு இந்த பெசிமிஸ்ட், ஒரு ஒரு அலுமூஞ்சி நீன்ற மாதிரி திட்டணும்னு தான் தோணும். என்ன ஒரு நெகட்டிவ் ஆளு நீ, ஏன் தோமாக்கு யோசிச்சு பாருங்களேன், அவர் யூதன், பல ஏற்பாடுலாம் போட்டிருக்கு, மேசியா வந்து மரித்து உயிரோடு எழும்புவார்னு போட்டிருக்கு. தெரியாது அவருக்கு? தெரியும். இயேசு திருப்பி 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 அடியா அடி எடுத்து சொன்னாரு, நான் மறிப்பேன் மறுபடியும் உயிர்ந்தெழுந்து வருவேன். சொல்லல, ஒரு வாட்டியா சொன்னார், எத்தனை வாட்டி சொன்னார். இயேசு அற்புதங்களை பார்த்துட்டு, அவர் லாசரஸ கல்றையிலிருந்து மூணு நாள் வெளியே கொண்டு வந்ததை பார்த்துட்டு எல்லாம் நான் நம்ப மாட்டேன்னா, பன்னிருவரில் ஒருவனா நீ நம்ப மாட்டேன்னா, அது போட்டோம். அந்த ஸ்திரீங்க வந்து சொன்னாங்க, பத்தாதா பார்த்தான்னு வந்து சொன்னாங்க, அதையும் நம்பல. அந்த தேவதூதரை சாட்சி சொன்னாங்க, அதையும் நம்பல. எல்லாமே போச்சு. பண்ண அவங்க அவரு கூட மூணு வருஷம் ஊழியம் செஞ்சு மூணு வருஷம் படுத்து எந்திரிச்ச அந்த அப்போஸ்தலருங்க வந்து சொல்றாங்க, கர்த்தரை நாங்க பார்த்தோம்னா நான் நம்ப மாட்டேன்னா என்ன செய்யணும் அந்த மனுஷனை? எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அதை பார்த்து. சாதாரணமா கோபம் வராது நமக்கு, என்னையா நீ அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறதும் பாருங்களேன், ஒரு பெரிய கண்டிஷன்ஸ் போடுறாரு. அவமானப்படுத்துற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி, வழி கொடுக்கற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ். அவரு உனக்காக செத்து காயப்பட்டு வந்திருக்காரு, அந்த காயத்தோடு வந்திருக்கிறாரு, அந்த காயத்தை போய் நான் தொட்டு பார்க்கணும். ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், எல்லா அதிகாரங்களோட மேல, எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமம் அவர் சூட்டி இருக்கிறாரு. இவர் யாருங்க? தோமா. யோசிச்சு பாருங்க, என்னத்தை பெருசா பண்ணிட்டாரு இது வரைக்கும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலன் மாதிரி பெரிய காரியங்கள அது வரைக்கும் என்ன பெருசா பண்ணிட்டாரு? பேசினதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத பேச்சுங்க, எல்லாரும் செத்து போவோம், நீ எங்க போவேன்னு தெரியாது, அந்த மாதிரி பேச்சுங்களை பேசினவரு. இவரு போய் கண்டிஷன்ஸ் போடுறாரு. என்ன கண்டிஷன்ஸ்? எவ்வளவு அவிசுவாசம் பாருங்களேன். அவருடைய அவிசுவாசமான அசுத்தமான கைகளை எடுத்துக்கிட்டு அந்த பரிசுத்தமான காயங்களை போட்டு அவரு தொட்டி நோண்டி பார்க்கணுமா, நோண்டி பார்த்து இயேசுக்கு வலிக்குதான்னு பார்க்க போறாரா? அப்படியே இயேசு ஒருவேளை பல்ல கடிச்சுக்கிட்டு வலிக்காத மாதிரி காமிச்சிட்டாருன்னா, அந்த விழா, அந்த காயப்பட்ட விழால, அது முதலே காயப்பட்டு அதுல இவரு கைய விட்டு பார்க்க போறா. கைய விட்டுட்டு அந்த விழா, அந்த காயத்தை பெருசாக்கணும், இன்னும் பெருசாக்கி ஒருவேளை ரத்தமும் தண்ணீரும் வரணும்னு பார்க்க போறா. அது நமக்கு செய்யணும்னு நினைச்சா என்ன கோபம் ஆத்திரம் வரும்? யார் யா நீ? யாருக்கிட்ட என்னையா கேக்குறது? நீ என்ன பெரிய ஆளு? நீ போய் அதை கேட்கலாமா? வராது. உயிர்த்தெழுந்த ராஜாதிராஜன், கர்த்தாதி கர்த்தன், ஏஞ்சல்ஸ் நிக்கிறாங்க அவருடைய கட்டளையை கீழ்படியணும்ன்ற அப்படிப்பட்ட இயேசு போய் அங்க போய் வராரு. ஏன் வராரு தெரியுமா? ரெண்டாவது வாரம் ஏங்க வரணும்? யாருக்காக வராரு தெரியுமா? சீசர்களுக்காக இல்ல, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இந்த தோமா சோர்வுல இருக்கானேன்னு வராரு. அவனுக்காகத்தான் வராருங்க. பாருங்களேன், என்ன என்ன ஒரு ஆச்சரியமான இயேசுடைய பொறுமையும் அன்பையும் நம்ம பாக்குறோங்க. என்ன இந்த தோமா என்ன பெருசா செஞ்சிட்டாருன்னு தான் நம்ம யோசிக்கணும். இயேசுவோடு ஒருவேளை சிலுவையில மறித்திருந்தாலும் பரவாயில்ல, சில ஒரு சீசருங்க நான் செத்தாலும் கூட தான் சாவோன்னு ஒருவேளை சிலுவையில ஒரு சீசன் மறிச்சுட்டான்னு வைப்போம், அவன் கூட கேட்கக்கூடாது இந்த மாதிரி. ஆனா இவரு இயேசுவை பிடிச்சிட்டு போன போது திரும்பி பார்க்காம துண்டகானும் துணியகானும் ஓடிட்டார் இவரு. இவரு வந்து இப்ப கண்டிஷன்ஸ் போடுறாரு. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு அவிசுவாச அக்கிரமமான ஆங்காரம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அந்த ஒரு தோமாவுடைய அசிங்கமான அவிசுவாச பேக்ரவுண்ட்ல இயேசுடைய மகிமையான அன்பையும் பொறுமையும் நமக்கு இந்த வேதவசனம் எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி சீஷனுக்கு எப்படி ஒரு அன்பை இயேசு காட்டுறாருன்றத நம்ம பாக்கிறோம். அவர் வந்து என்ன சொல்றாரு? இல்ல, அந்த வசனத்திலேயே அவர் வந்த பிறகு உங்களுக்கு சமாதானம் என்றார். இத பாக்குறோம், இந்த வசனத்தை பார்த்து தோமாவுடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறதா தெரியல, இயேசுடைய காருண்யத்தை பார்த்து அதிசயப்படுறதா தெரியல. அப்படித்தான் இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு சமாதானம், ஒரு மேய்ப்பன் மாதிரி 99 ஆடுகள் தனக்கிட்ட இருந்தாலும் அந்த ஒரு ஆடு காணாம போச்சுன்னு அதை தேடி வர்றது இல்ல, அந்த மாதிரி வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம், பீஸ். உங்களுக்கு சமாதானம், பீஸ். இந்த பீஸ் என்ன? ரெண்டு பீஸ் சொல்லிட்டாரு, தேவனோடு சமாதானம், தேவனோடு தேவனுடைய சமாதானம் அது முடிஞ்சு. இந்த சமாதானம் என்ன அர்த்தம் இல்லாம போடல தெரியுங்களா, இதுவும் இது மூணாவது சமாதானம் என்ன தெரியுங்களா, நம்ம விசுவாசத்துல வழிதவறி போகும்போது, அவிவிசுவாசத்துல வழிதவறி போகும்போது, நம்ம எங்காவது காணாம போகும்போது, நம்மள புதுப்பிச்சு திருப்பியும் பழைய நிலைமையில கொண்டு வருகிற சமாதானம், நம்மள புதுப்பிக்கிற சமாதானம் இது. புரியுதுங்களா, ஒரு சீஷனாக நம்ம இருந்தோம், நம்ம நம்ம இயேசு வந்து நம்ம செஞ்ச பாவங்களுக்காக மாத்திரம் மரிக்கலங்க, நம்ம சீஷனா அவருடைய விசுவாசியா வந்த பிறகும் அவர்கிட்ட எவ்வளவு அவிசுவாசமா வழி தவறி போகிறோம், எந்த அளவுக்கு காணாம போகிறோம், ஆனா நம்மள புதுப்பிக்கிற ஒரு சமாதானம் இது. நம்மள எப்படி புதுப்பிக்க முடியும், நம்ம சீஷனா மாறி செஞ்ச பாவங்களுக்கும் அவர் மரித்திருக்கிறார். இட்ஸ் எ ரெஸ்டோரிங் பீஸ், அதான் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு தேவனும் தேவனிடத்துல திரும்பி கொண்டு வருகிற சமாதானம், உங்களுக்கு சமாதானம் அப்படின்ற சமாதானம் சொல்லி. எப்படி நான் ஒருவேளை இயேசுவோடு பின்தாங்கி போயிருந்தேனா, இயேசுடைய ஐக்கியத்திலிருந்து பின்தாங்கி போயிருந்தேனா, நான் எப்படி திருப்பி வர முடியும், எப்படி வர முடியும்னா 27வது வசனத்துல படிக்கலாம்.
பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கையை பார், என் கையை பார், உன் கையை நீட்டி என் விரலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார்.
நான் இயேசுவோடு பின்தாங்கி போயிட்டேன், அவிவிசுவாசத்துல உலக சூழ்நிலையினால சோர்ந்து போயிட்டேன், நான் திருப்பி எப்படி இயேசு கிட்ட ஐக்கியம் ஆகுறது, எப்படி ஆகுறது? ஒரு விசுவாசித்தான் அப்படி போயிட்டேன்னா அதுக்கு அவரு காட்டுறது என்ன தெரியுங்களா, என் காயத்தை பார். அதேதான், என் காயத்தை பார், இது எவ்வளவு உண்மை. நீ அவிசுவாசியமா போறிய, என்ன கூட என்ன மாதிரி கிறிஸ்துவ போய் நம்பாம போறிய, உனக்காக நான் என்ன மாதிரி, இது எவ்வளவு ரியல் பார், இது எவ்வளவு உண்மை பார், என்னுடைய காயத்தை பார், என் விழாவில காயத்தை பார். அதுதாங்க நம்மளை திருப்பிய கொண்டு வர முடியும். உங்களுக்கு தெரியுதுங்களா, நம்ம சோர்ந்து அவிசுவாசத்துல போயிடும் போது, பின்வாங்கி போயிடும் போது, நம்மளை திருப்பியும் கொண்டு வரது வந்து பெரிய தீர்க்க தரிசனமோ அற்புதங்களோ இல்ல, இயேசு எனக்காக என்ன செய்திருக்கார் சிலுவையில, அதுதான் நம்மளை திருப்பியும் கொண்டு வர முடியும். அதனாலதான் கம்யூனியன் நம்ம வார வாரம் ஏன் செய்யறோம், எதுக்கு கம்யூனியன், வார வாரம் அவருடைய காயத்தையும் அவருடைய பாடையும் நம்ம பார்க்கும்போது, அவருடைய சிலுவை காட்சியை நம்ம பார்க்கும்போது, நம்மளை புதுசா புதுப்பிக்குது. நம்மள விசுவாசத்துல குறைபட்டிருந்தா விசுவாசத்தை நிரப்பி சமாதானத்தை நமக்கு நிரப்புது. இயேசு நமக்கு மத்தியில் வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுகிறார். அதனாலதான் அது என் காயத்தை பாரு அப்படின்றார். திருப்பியும் பாருங்களேன், அந்த ஜீவாதிபதி மரணத்தை வென்றவர், அதிகாரங்களும் வல்லமையும் எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்த தேவ குமாரன், அவருக்கு எவ்வளவு அன்பு பொறுமை இருந்துச்சுன்னா, அந்த ஒரு அவிவசுவாசியான ஒரு சீசன் கிட்ட வந்துட்டு அவர் வெறும் கைய ஒண்டி காட்டல. பாருங்களேன் அந்த காட்சியை நீங்க நினைச்சு பார்க்கணும், அங்க வந்துட்டு அவன் அவிசுவாசமா இருக்கும்போது இப்படி நீ கேட்டிய என்ன ஒரு என் கைய பார், என் கைய பார்த்து நீ நோண்டனோன்னு பாத்தியே, இந்தா என் கை பார், உனக்காக நான் உண்மையா பட்ட உன் பாவத்துக்காக சுமந்த காயத்தை நீ பார் பார்த்துட்டு. அது மாத்திரம் இல்லாம அவர் உடம்பையும் அவர் துணியும் கழட்டிட்டு அவர் விழாவையும் காட்டுறார், பார் கைய போடணும்ன்றிய வா போடு. ஏன்னா ஒரு அன்பு, ஏன்னா ஒரு பொறுமை தாழ்மை பாருங்களேன். ஏன் இதெல்லாம் அவர் செய்யறாரு, எதுக்கு அவர் செய்யறாரு, நீ அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. அதுதான் தோமாவே, நீ என்ன விசுவாசிக்காம போற, என்னுடைய அன்பு எவ்வளவு பெருசு தெரியுமா, நீ என்ன விசுவாசிக்கணும் தோமாவே, அதுக்கு நான் என்ன செய்யறதுக்கும் ரெடியா இருக்கிறேன், எவ்வளவு தூரம் போறதுக்கும் ரெடியா இருக்கிறேன், எவ்வளவு என்ன தாழ்த்துறதுக்கும் ரெடியா இருக்கிறேன், என்ன நீ விசுவாசிக்கணும், ஏன் தெரியுமா என்ன நீ விசுவாசிக்கணும், என்ன நீ விசுவாசிக்காம போனீன்னா ஒருபோதும் என்னுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உன்னால அனுபவிக்கவே முடியாது, இப்படித்தான் சந்தேகத்திலேயே அழிஞ்சு போவேன். என்ன விசுவாசி, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. இயேசுடைய பெரிய அன்பை பாக்குறோங்க. 28வது வசனம்,
தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான்.
தோமா யோசிச்சு பார்க்கணும், அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான், இயேசு போய் அப்படி வருவாரான்றத நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான், அதை கூட கொடுக்குவாரா அந்த காயத்தை, எவ்வளவு வலி எடுக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்பதான் ஆறிக்கிட்டு இருக்கிற அந்த காயம், அந்த காயத்தை போய் இவன் தொட்டு விழாவில் போய் கையை போடணும்னா அந்த என்ன ஒரு எவ்வளவு அசிங்கமான ஒரு கண்டிஷன்ஸ், அதை கூட செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன்றார். ஏன், எந்த அளவுக்கு இயேசுன்னு அவரை நம்பணும்னு அவர் தீவிரமா இருக்காரு பாக்குறீங்களா, இயேசுவை நம்ம நம்பணுங்க, நம்மளுக்காக அவர் மரித்து இருக்கிறாரு, நமக்காக அவர் உயிர் தெளிந்து நம்மளோடு வாழணும்ன்றதுக்காக எந்த அளவுக்கு அவர் போறதுக்கு ஒரு ரெடியா இருக்கிறாருன்றதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம நம்புகிறோமா அந்த இயேசுவ? எந்த அளவுக்கு நான் ரெடியா இருக்கேன்? அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு, விசுவாசி. அதை பார்த்த தோமா, எதிர்பார்க்காத தோமா, கிறிஸ்துவுடைய பிரசன்னத்துல நின்னுகிட்டு அவர் வந்து அங்க அந்த கையையும் காட்டுறாரு, துணிய கழட்டிட்டு நிர்வாணமா என் இதையும் பாரு வா கைய போடுன்றத பார்க்கும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் ஃபீலிங் யோசிச்சு பாருங்களா. ஒரு கிளீன் போல்டுன்னு தெரியுங்களா, கிளீன் போல்டுன்னா ஒரு ஒரு அடி அடிச்சா கிருஷ்ணகிரிக்கு போயிருவான்னு சில பேர் தெரியுதுங்களா. அந்த மாதிரி தோமாக்கு உளுந்துச்சு பாருங்க ஒரு அடி, அந்த வண்ட சராசரித்து மூளையிலேயே போய் டமாலு வந்து அவனால வேற ஒண்ணுமே சொல்ல முடியல, My Lord and my God. வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. எங்க பாஸ்டர் சொல்லுவார், அவனுக்கு அங்க உழுந்த அடி வந்து இங்க கேரளால உழுந்தார், டமாலன் ஒரு மூளையிலிருந்து இன்னொரு மூளைக்கு வந்தார், அந்த மாதிரி ஒரு அடி. My Lord and my God. என் ஆண்டவரே, என் தேவனே. என்ன மாதிரி ஒரு 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 சந்தேக பேர்வழி, இப்படிப்பட்ட ஒரு சந்தேக அடம் பிடிச்ச அபிவிசுவாசி ஒரு நிமிஷத்துல ஒரு ஆராதிக்கிறவனா மாறிட்டான், ஒரு மறுரூபமா மாறிட்டான். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய காட்சியை பந்த உடனே அவனுடைய அந்த ஹா, ஏன் அப்படி சொல்றான் ஹான்வாங்க தமிழ்ல என்ன சொல்றது அதுக்கு, ஒரு அதிசயம் பார்த்து அப்படியே மெய்மறந்து போறதுன்றது தெரியுங்களா, ஆச்சரியமா பாக்குறது, அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். இயேசு அப்படியே வந்து நிக்கிறாரு அவனுக்கு. அவன் வந்து கைய தொடணும் விழாவை தொடணும்னு இயேசுக்கு எப்படி தெரியும்? யாராவது சீசர் மெசேஜ் அனுப்பிச்சாங்களா மொபைல் பண்ணி போன் பண்ணி? இல்ல, எல்லாம் அறிந்த கிறிஸ்து அவரு. அவன் கரெக்டா அவன் என்ன கைய பாரு காலை பாரு நான் கேட்டாரு, இல்ல கரெக்டா அவன் என்னத்த கேட்டானோ, கைய பார்க்கணும் விழாவ பார்க்கணும், அவன் என்னத்தை கேட்டானோ அதே கொடுக்கிறாரு. ஏன்னா சகலத்தையும் அறிந்த தெய்வமா அவர் இருக்கிறாரு. அவன் என்ன பேசினான் அவருக்கு தெரியும், அந்த பேசினதையும் பொறுமையா இருந்து அதை செய்யறதுக்கு ரெடியா வந்திருக்கிறாருன்னு இயேசுடைய அன்பையும் கிருபையும் காரணியத்தை பார்த்து அவன் செத்துட்டான் அங்கேயே. அவன் அப்படியே கரங்கி போயிட்டாங்களாம், என் மை லார்ட் அண்ட் மை காட், என் ஆண்டவரே என் தேவனே. 3 வருஷம் கிறிஸ்துவடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்தான், லாசரஸ் உயிரோடு எழுப்புறத பார்த்தான். ஆனா அப்பெல்லாம் சொன்னா இது சொல்லல. ஆனா இப்ப வந்து அவர் நிக்கிறாரு, இதுவரைக்கும் எந்த சீசனும் சொல்லாத ஒரு அறிக்கைங்க அது. யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, காட் முதல் முதல்ல தோமாதான் இயேசுவ காட்னார் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் மத்த சீசர்கள் சொன்னாங்க, முதல் முதல்ல இயேசுவ கடவுள்னு சொன்ன அறிக்கைட்டது தோமா மாத்திருந்தான். நசரேனாகி அந்த இயேசு வந்து சாட்சாத்து தெய்வம், அது எவ்வளவு பெரிய அதிசயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு மனுஷன், நம்மளோடு நடந்த ஒரு மனுஷன், 3 வருஷம் நம்ம பார்த்திருக்கோம், நம்மளோடு சாப்பிட்டிருக்காரு, எந்திரிச்சிருக்காரு, அவரை பிடிச்சி போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சி செத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் பார்த்தா அவர் தான் சாட்சாத் கடவுள். அது வண்ட சராசரத்திலேயே பெரிய அதிசயம். இஸ் காட். நான் பார்த்தனே, தோமாக்கு இருந்திருக்கலாம், நான் பார்த்தனே, யூதாஸ் அவருக்கு முத்து கொடுத்ததை பார்த்தனே, அவர் இழுத்துட்டு போனதை பார்த்தனே, அவர் வாரநாள் அடிச்சாங்க, பிலாத்து அவருக்கு மரண தீர்ப்பை கொடுத்து சிலுவையில் அரைஞ்சு செத்து அடக்கம் பண்ணிட்டாங்களே, அவரா இது, அவரா இது. அவர் கைய பாக்குறாரு, பார்த்த உடனே ஆமா அவர் தான் இது, அவரு தான் சாட்சாத் அவரு தான். அந்த கையில இருந்து எத்தனை வாட்டி அப்பங்களை வாங்கி 5,000 பேருக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேனே, அதே கை தான், அதே முகம், அந்த புன்னகையான முகம், என்ன கவர்ந்த முகம். அந்த சீசருங்க அந்த பார்த்து சிரிச்சார், அவ்வளவுதான், என்ன பின்னாடி வாங்கினார் அவ்வளவுதான். ஒரு இயேசுக்கு இன்னொரு பேர் கவர்ச்சி நாயகன், அவர் பார்த்து சிரிச்சார் அவ்வளவுதான், எல்லாத்தையும் விட்டு அவர் பின்னாடி போயிட்டாங்க. அந்த முகமே தான் இது. அதை பார்த்து இப்பதான் அவருக்கு உணர்றாரு, இஸ் காட், மை லார்ட் அண்ட் மை காட், அவர் தேவன், என் ஆண்டவரே என் தேவனே. அதிசயத்துல அதிசயம் அந்த உயிர் தெளிந்த கிறிஸ்து. சரி, அது அது பார்த்து தோமாவுடைய அறிக்கையை பார்க்கிறோம், ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம். அதுல பெரிய மனம் திரும்புதல் நிறைய காரியங்கள் அதுல இருக்குங்க. ஒரு சாதாரணமா பார்த்து அவருடைய உணர்ச்சியை நம்ம புரிஞ்சுக்க என்னால நான் ரொம்ப அதை உணர பார்த்த முடியல. அவருக்கு தான் தெரியும், தோமாவுக்கு தான் தெரியும். கண்டெல்லாம் தண்ணி கொட்டிக்கிட்டு அதேக முழங்கால் இட்டு என் ஆண்டவரே என் தேவனேன்ற ஒரு அறிக்கை மனம் திரும்பி இருப்பார். இன்னொரு வாட்டி கேட்பாரா, இன்னொரு வாட்டி சந்தேகம் வருமா, இன்னொரு வாட்டி ஒப்பாரி வைப்பாரா, இன்னொரு வாட்டி புலம்புவாரா? நோ, வித்தியாச மனுஷன் தோமா மாறிட்டான், மறுரூபம் ஆயிட்டான். அது மாத்திருச்சு அவனை அந்த காட்சி, உயிர் தெளிந்த கிறிஸ்துவோடைய காட்சி. அதான் நமக்கும் பதில், நம்ம ஒப்பாரிக்கலாம். சரி, அடுத்த வசனம் படிப்போம்.
அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார்.
தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறாய், என்னை பார்த்த அதனால நம்புறேன் சொல்லவா. இன்னமே வரப்போறாங்க என்னுடைய சீஷருங்க, இன்னமே வரப்போறாங்க என்னுடைய அருமையான சீஷருங்க. என்ன நினைச்சிருப்பாரு மனசுல உங்களுக்கு தெரியுமா? உங்களை நினைச்சிருப்பாரு மனசுல, வரப்போறாங்க, பார்க்க கூட மாட்டாங்க என்ன, ஆனா என்ன நம்புவாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியவானுங்க தெரியுமா அவங்க, ரொம்ப பாக்கியவானுங்க, ரொம்ப பாக்கியவானுங்க, நம்ப போறாங்க. அந்த பாக்கியம் நமக்கு வேணா. சில பேர் நீங்க இன்னமும் இயேசுவை நம்பாம இருக்கிறீங்க, இன்னமும் நம்பாம இருக்கீங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலாங்க. அவரை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறது பாக்கியம், பெரிய பாக்கியம். இதுதாங்க அந்த டைம், அவரை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறது. நம்ம ஊர்ல கோடிக்கணக்கான ஜனங்க, இந்த வசனம் இப்படி போட்டிருக்கு இல்லையா, கோடிக்கணக்கான ஜனங்க, அற்புதம் வேணும், கனவு காட்சிகள் வேணும். இயேசு, நான் அந்த மீட்டிங்கு போயிருந்தேன், இயேசு ஷால் போத்திக்கிட்டு எனக்கு முன்னாடி வந்தாரு, இயேசுவை காண்கிறேன், இயேசு வந்து பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன்றாரு. இந்த வசனம் இயேசு என்ன சொல்றாரு, என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவாங்க. சொல்லலைங்களா, இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? 12 மணிக்கு இயேசுவை பார்த்தேன், 11 மணிக்கு பல்லு விளக்கிட்டு இருந்த இயேசுவும் கூட வந்து பல்லு விளக்குனா, என்ன பேசுறாங்க அவங்க எல்லாம்? என்னை காணாருந்தும், இன்னுமே வரப்போற விசுவாசிங்க எப்படி என்னை காணாருந்தும் விசுவாசிக்க போறாங்க? அதுதான் அவர் அங்க சொல்றாரு, அது பெரிய பாக்கியம். அவர் சொல்லல, அதை விட்டுட்டு ஏங்க ஓடுறாங்க இவங்க எல்லாம்? எவ்வளவு பைபிளுக்கு விரோதம், எவ்வளவு பாருங்களேன், எவ்வளவு தப்பு அது நம்ம பாக்குறோம். ஏன் தெரியுங்களா, காணாருந்தும் விசுவாசிக்கிறது எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய பாக்கியம்ன்றாரு இல்லையா. இயேசு சொன்ன கடைசி பியாட்டிடியூட் பாக்கியமே அதுதான். இன்னுமே அவரு அதோட உலகத்தை விட்டு போற போற அவர் சொன்ன கடைசி பாக்கியம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டு வந்தார் இல்லைங்களா, நிறைய பாக்கியம் பாக்கியம்னு. இதுதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்ற கடைசி பாக்கியம், பெரிய ஆசீர்வாதம் அது. என்னை காணாறதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பெரிய பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா அது பாக்கியம்? ஏன்னா என்னை காணாதிருந்தும் ஒருத்தன் நம்புறானா, அது ஒரு பெரிய அடையாளம். உண்மையா நம்பி வாழ்றானா, அது ஒரு பெரிய அடையாளம். அவன் மறுபடியும் பிறந்துட்டான், அவனுடைய பேர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்ற ஒரு பெரிய அடையாளம். அவன் உலக உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் அவனை தெரிந்து கொண்டார்ன்ற பெரிய அடையாளம். என்னை காணாதிருந்தோம் நம்புகிறவன், அது பாக்கியம் இல்ல, பெரிய பாக்கியங்க. அது மாத்திரம் இல்லாம யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஒரு கிராண்ட் காரியம், ஒரு விசு காணாம இருந்தோம் நம்புறது, ஒரு மிருகவங்க தான் ஒரு பார்த்து நம்புறதுல என்னங்க இருக்கு? பார்த்த உடனே நம்புறதுக்கு அதுக்கு பேர் விசுவாசமா? காணக்கூடாத காரியங்களுடைய நிச்சயம் தான் விசுவாசம். நம்ம பார்க்கலனாலும் நம்புறதுதான் விசுவாசம். பார்க்கறத அவர் ஷால் போத்திட்டு வந்தாரு, இன்னுமே நான் விசுவாசி ஆயிட்டேன் அப்படின்னா அது என்ன விசுவாசம்? அதுக்கு பேர் இல்ல, பார்க்காத நம்புறதுதான் விசுவாசம். அது ஒரு ஒரு மிருகம் கூட பார்க்கறத நம்ப முடியாது. ஒரு ஆத்மா தேவை, பார்க்காதிருந்தோம் நம்புறதுக்கு யாருனாலதான் முடியும் தெரியுங்களா? ஒரு ஆத்மா உயிர் வந்துருச்சுன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பார்க்காதிருந்தோம் நம்ப முடியும். ஏன்னா நம்ம ஆத்மாக்கு கண்ணு தான் விசுவாசம். இதை கவனிங்க, நம்ம ஆத்மாக்கு கண்ணு தான் விசுவாசம். அந்த கண்ணு திறந்துருச்சு, ஆத்ம கண்கள் திறந்துருச்சுன்றதுக்கு அடையாளம் என்ன? இயேசுவை பார்க்கலனாலும் நம்ம நம்புறோம், அதுதான் பாக்கியவான்கள். இன்னொன்னு கடைசியா, இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்க தான் இந்த உலகத்துல மறிச்ச உடனே இயேசு கிட்ட இருக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை பார்க்காதிருந்தும் விசுவாசிக்கிறது தான் உண்மையான விசுவாசம். அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு போன பிறகு என்ன ஆகப்போகுது? அடக்கம் பண்ணப்படுறோம். என்ன ஆகப்போகுது? நம்ம கண்ணு, நம்ம கை, நம்ம உடம்பு, உணர்வுகள்லாம் நம்ம கூட இருக்க போகுது இல்ல? எல்லாமே கல்றையில போட போகுது இல்லைங்களா? வெறும் மிஞ்சது என்ன? ஆத்மா. அந்த ஆத்மால இயேசுவை பார்க்கிற அந்த ஆத்ம கண்கள் திறக்கப்பட்ட அவர் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறது ஆத்மானாலதான் முடியும். இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க? அப்போ செத்து கல்றைக்கு போயிட்டாங்க, நான் இயேசுவை ஷால் போத்திக்கிட்டு இந்த கண்ணில் பார்த்தேன்றாங்களே, இந்த கண்ணெல்லாம் இருக்காது, அப்போ எப்படி இயேசுவை பார்ப்பாங்க? இந்த கையை கையை தட்டிக்கிட்டு உணர்ச்சியை வந்துகிட்டு உணர்ச்சியோடு அப்படியே அழுதுகிட்டு அப்படிலாம் பண்றாங்களே, செத்துட்ட பிறகு எதுவுமே அந்த உடல் எல்லாம் இருக்காதே, அப்ப போய் இயேசு எப்படி அவங்க ஆராதிக்க முடியும்? ஃபீலிங்ஸ்னாலையும் கண்ணுனாலையும் பாக்குற காரியங்கள்னாலையும் வச்சுக்கிட்டு இயேசுவை நம்ம நம்ப நம்புற விசுவாசம் இல்லை. இது ஆத்மீக விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசிக்கிறவங்க தான் உடம்புல இருக்கிற எல்லாமே நம்மள விட்டு போன பிறகு எந்த ஃபீலிங்கும் இல்ல, எந்த உணர்வும் இல்லாத போதும் இயேசுவை நம்ம பார்த்து விசுவாசிக்க முடியாது. ஆத்மீக விசுவாசம். சரி, அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவள் பாக்கியவான்கள். சரி, கடைசியா 30-31 படிங்க.
இந்த புத்தகத்தில் எழுதியாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவோ இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது.
யோவான் சொல்ற கடைசி வார்த்தைகள் எனக்கு இதை படிச்சு கொஞ்சம் எமோஷனலா கூட ஆயிட்டேன். அவர் கடைசியில எழுதுறாரு, ஏன் நான் ஏன் இவ்வளோ உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா, 20 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறேன். ஏன் தெரியுமா, என் உள்ளத்துல இருக்கிற பெரிய ஆசை என்ன தெரியுமா, யோவான் சொல்றாரு நமக்கு பெரிய ஆசை என்ன தெரியுமா, ஏன் இவ்வளோ எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்காக. ஒவ்வொரு தடவையும் அப்ப எழுதுறது அவ்வளவு ஈஸிங்களா, நம்ம படிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆச்சுங்க. இது அவர் எழுதியிருப்பாரு, ஒரு குச்சி வச்சுக்கிட்டு இங்க தொட்டு தொட்டு எழுதணும், திருப்பி தொட்டு தொட்டு எழுதணும். அந்த காலத்து பெண்ணு அவர் ஒரு வாட்டியா இங்க தொட்டு எழுதும் போது அவருடைய ஜபம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் இது எழுதுறேன், இத படிக்கிறவங்க நீர் மெய்யாகவே அவங்களுக்காக செத்து இருக்கிறீரு, அவங்களுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறீருன்னு அவங்க நம்பும் படிக்க நான் எழுதுறேன். இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விசுவாசத்தை கொடு. அதுதான் அவருடைய உள்ளத்துல இருந்த மகா தீவிரமான ஆசை. அதுக்காகத்தான் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிறார் பாருங்களேன், அவருடைய பெரிய நோக்கம் ஒவ்வொரு வசனமும் அதுதாங்க. அவர் எவ்வளவு தியாகத்தோடு எழுதியிருக்காரு நம்ம பார்க்கணும். யோவான் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு நமக்கு தெரியுதுங்களா? அது 20 அதிகாரம் படிச்சுட்டோம். யோவானை பத்தி, யோவான் எவ்வளவு பக்திமான், யோவான் எவ்வளவு வாட்டி ஜெபம் பண்ணுவாரு, யோவான் எவ்வளவு காணிக்க கொடுப்பாரு, அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சா? யோவானே நம்ம பார்க்கலங்க. யோவான் தான் எழுதியிருக்காரு. யோவான் இங்க போதகம் பீத்திக்கிறாங்களே போதகருங்க, என் அருமையானவர்களே, நான் எவ்வளவு வாட்டி ஜெபம் பண்ணுவேன் தெரியுமா, நான் எவ்வளவு வாட்டி அப்படி இருப்பேன் தெரியுமா, நான் அங்கே போயிருந்தேன் என் அருமையானவர்களே, பிலிம் ஸ்டாருங்கெல்லாம் எனக்கு வந்து ஷால் போத்துனாங்க அருமையானவர்களே, நான் அது அருமையானவர்களே, இது அருமை. அவங்கள பத்தியே, அவங்க பக்திய பத்தியே தான் பேச்சு. இயேசு வார்த்தை இயேசுவை பத்தியே பேச்சே இல்லைங்க. யோவானை நம்ம பார்க்கறதே இல்லைங்க. 20 அதிகாரம் படிச்சிருக்கோம், யோவானே இல்லைங்க. இதுதாங்க தேவனுடைய மனிதனுடைய செய்யற வேலை. அவரையும் பார்க்கணுமா? அவர் பேராவது போட்டிருக்காரா? என்ன போட்டிருக்காரு அவர் பேருக்கு? இயேசுக்கு அருமையான அன்புள்ள சீசன். இயேசு அன்பு செய்யற சீசன் இல்ல, இயேசு தன்னை அன்பு செய்த இயேசுவை தான் உயர்த்துறாரு. அங்கேயும் சுயமறந்து எழுதுகிற ஒரு ஒரு அப்போஸ்தலன். இவர் பேச்ச கேட்கறது இல்ல, இந்த ஊர்ல தன்னை தன்னை பத்தி பெருசா புகழ்ந்து பேசிக்கிறாங்க, அருமையா பேசினார் அருமையா பேசினார், அவங்க பின்னாடி ஓடுறாங்க. என்ன ஒரு அயோக்கியம். நம்ம 3 வருஷம் படிச்சிருக்கோம் அந்த யோவானோடு. நான் 3 வருஷம் இதை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். இவன் கதை, அந்த கதை, ஊர் கதை நான் சொல்லாம யோவான் கதையை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய ஒரு சின்ன ஆசையும் பெரிய ஆர்வமான ஆசையும் என்ன தெரியுமா? நீங்க விசுவாசிக்கணும், இயேசுவை மெய்யாகவே விசுவாசிக்கணும். அதான் ஆசை, அதுதான் ஆசை. யோவானுடைய ஆசையும் அதுதான். ஏன்னா எவ்வளவு காரியம் அவர் எழுதியிருக்கலாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா. ஏன்னா இயேசு அப்போஸ்தலர்ங்கள, 3 அப்போஸ்தலர்ங்கள ஸ்பெஷல் அப்போஸ்தலர் யோவான் தான். யோவான் பார்த்தது மத்தவங்க மத்தேயு பார்க்கல, லூக்கு பார்க்கல, யோவான் பார்க்கல. மறுரூப மலையை மத்தேயு பார்த்தாரா? லூக்கு பார்க்கல, யாருமே பார்க்கல, யோவான் மாத்திரம் தான் பார்த்தாரு. அதை அவர் எழுதல. இயேசு கெத்செமன தோட்டத்துல ரத்த வேர்வு வந்துச்சு, யார் பார்த்தாங்க? அத யோவான் தான் பார்த்தாரு கூட இருந்து. அது கூட அவர் எழுதல. ஏன் அவர் எழுதல? நான் என்ன காட்சி எல்லாம் பார்த்தேன், என்ன பெருசா எல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் விட்டுட்டார். பெரிய காரியங்கள்லாம் விட்டுட்டு நான் ஒவ்வொன்றும் எழுதும் போது ஆர்வமா என்ன பத்தி சொல்றதுக்கோ என்ன பத்தி புகழ்றதுக்கோ இல்ல, இயேசு சாட்சா தெய்வம்ன்றத நீங்க நம்பணும். என் பேரை கூட மறைத்து, என்னுடைய அனுபவங்களை கூட மறைத்து நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். என்ன ஒரு அப்போஸ்தலர், தேவனுடைய மனிதனை நம்ம பார்க்கிறோம். சரி, அது பரிசுத்தாவின் பெரிய ஆர்வமும் அதாங்க. ஏன் எழுதணும்? ஒரு பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கலாம் இல்ல, பெரிய டான்ஸ் ஆடி சபையில வந்து எல்லாருக்கையும் பெரிய டான்ஸ் ஆட வச்சு பாட்ட பாட அது இதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஏன் எழுதி வைக்கணும்? விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? வார்த்தையினாலதான் விசுவாசம் வருது. இயேசுவை காணாம இருந்தோ விசுவாசிக்கிற மெய்யான விசுவாசம் எப்படி வருது தெரியுமா? இயேசுடைய வார்த்தைகளை கேட்கும் போதுதான் விசுவாசம் வந்து, அந்த அப்போஸ்தலருடைய வார்த்தையை படிக்கும் போதுதான், அதை படிச்சு மக்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதுதான் உண்மையான காணாதிருந்தோம். மத்ததெல்லாம் என்ன விசுவாசம்? அவங்க எல்லாம் பாருங்க, அற்புதம் வந்தாதான் ஓடுறது, ஏதாவது நடந்தாதான் ஓடுறது, ஏதாவது உணர்ச்சி இருந்தாதான் ஓடுறது, இல்லைன்னா ஆளுங்க சபைக்கு வரவே மாட்டாங்க. அது இல்ல விசுவாசி, காணாதிருந்தோம் விசுவாசிக்கிற மெய்யான விசுவாசம் எப்படி வர முடியும்? அந்த வார்த்தைகள். ஏன் அவர் போய் அங்க டான்ஸ் ஆட வச்சிருக்கலாம்ல, மக்களை பெரிய கூட்டம் போட்டு 24 மணி உபவாசம் அற்புத அடையாளம் அதெல்லாம் பண்ணல அவரு. நம்ம விசுவாசிக்கணும்னு அவர் செஞ்சது ஒரே காரியம், இயேசுடைய வாழ்க்கை வரலாறு பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு எழுதி நமக்கு கொடுத்திருக்கார், தன்னை மறைத்து எழுதி இருக்கிறார். ஏன் நீங்க அவரை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் தான் என்ன கொடுக்கும்ன்றாரு, கடைசி வசனம் நித்திய ஜீவனை கொடுக்கும். நித்திய ஜீவனை போட்டிருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையின் மூலமா வருகிற விசுவாசம் தாங்க நித்திய ஜீவனம் கொடுக்கும். அதுதான் மெய்யான விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? கடைசியில் அதை கேட்டு முடிக்கும். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கா? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற இயேசு மேல இருக்கிற விசுவாசம். தோமாவே நம்பிட்டான், நீங்க என்னங்க இன்னமும் நம்பாம அப்படின்னு கேட்கலாம். தோமாவே நம்பிட்டா, அப்பேற்பட்ட ஒரு சந்தேக பேர்வழியா நீங்க, தோமாவே நம்பியாச்சே, இன்னுமே நம்ம நம்பாம இருக்க முடியுமா? அதுதான் ஒரு அடையாளமா போட்டிருக்காரு, அப்பேற்பட்டவனே நம்பிட்டான். நீ இன்னும் நம்பாம இருந்தீன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. தோமா அவசரமா பேதுரு மாதிரி எல்லாத்தையும் குதிச்சு சொல்லிடுறது இல்ல, நல்லா ஆராய்ந்து அறிந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவருடைய இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் என்ன? என் ஆண்டவரே என் தேவனே, அதான் அந்த ரிசல்ட். நீங்க எப்ப சொல்ல போறீங்க? நீங்க இன்னும் எவ்வளவு காலம் கடத்த போறீங்க? இயேசுவை நம்பாம என் ஆண்டவரே என் தேவனேன்னு இப்ப சொல்லுங்களேன். அவரை பார்க்காது இருக்கும் போது சொல்லுங்க, அப்ப என்ன நடக்கும்? நீங்க பாக்கியம் வாங்க, இன்னொரு நாள் வரப்போகுது, இந்த உலகமே சொல்ல போகுது அவரை இயேசுதான் கர்த்தர்னு. அப்ப சொல்லி பிரயோஜனம் இல்ல, அது டூ லேட் இல்லைங்களா? அப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? டூ லேட், எல்லாமே சொல்ல போறாங்க. அப்போ அழிய அழியதான் போறோம். அப்போ இப்ப சொல்லுங்க, அவர் இன்னும் பார்க்கல. நீங்க இப்ப சொன்னீங்கன்னா, இப்போ நீங்க நம்பி என் ஆண்டவரே என் தேவனே, உனக்கு வெறும் வார்த்தைகளா அது, என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே, அது ஒரு கூட்டம் ஸ்டார்ட் ஆயிரும். என் ஆண்டவரே என் தேவனே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆண்டவரே இயேசு சொல்றாரு, என் ஆண்டவர்னு கூப்பிடாத, வருவருத்து சொல்றாரு, என் ஆண்டவர் ஆண்டவர்னு கூப்பிடுறீங்களே, நான் சொல்றது ஏதாவது செய்யறீங்களான்ற அப்படி கூப்பிடு. அது இல்ல, தோம ஆண்டவரே தேவனேன்னு சொல்லும் போது என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஆண்டவரும் என்ன அர்த்தம்? ஆண்டவரே என் வாழ்க்கையில இன்னுமே நான் செய்ய போறது சொல்ல போறது எல்லாமே நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். நான் என்ன பேசுறேனோ என்ன சிந்திக்கிறேனோ என்னுடைய லார்ட் நீ தான், என் காட் நீ தான், என்ன சிருஷ்டிகர்த்தா நீ தான், என்னதான் சிருஷ்டி பண்ணவர் நீ, உன் பேச்சுப்படிதான் நான் நடக்க போறேன், நீ தான் என்ன ஆட்சி செய்யணும், அதுதாங்க அதை சொல்றது. அப்படி நம்ம இயேசுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்களா? அவரை பார்க்காது இருந்தோம் ஒப்பு கொடுங்க, பாக்கிய வாங்கல் நீங்க. அநேக பேர் நாங்கள் நம்புறோம் நம்புறோம் அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. பயன்பாடுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எத்தனை பேர் ஏமாத்திக்கிறாங்க? இயேசுவை நம்புறீங்களான்னு என்ன சொல்றது? ஆமாங்க, நாங்கள் இயேசுவைத்தான் நம்புறது, இயேசுவைத்தான் நம்புறது, விசுவாசிக்கிறது. நம்ம யாத்திரா ஆமத்தில் பார்த்தோம், உண்மையான விசுவாசத்தை என்னத்தை கொண்டு வரும்? உண்மையான விசுவாசம் எதுக்கு நடத்தும்? மறந்துட்டீங்களா? ட்ரூ ஃபேத் லீட்ஸ் டு வர்ஷிப். உண்மையான விசுவாசம் நம்மள ஆராதிக்க செய்கிறது இல்லைங்களா? அது இங்க செய்யறத பாக்கல. தோமா விசுவாசிச்சான், என்ன பண்ணான்? கீழே விழுந்து சாஷ்டாங்கமா ஆராதனை செய்யறான். மை லார்ட் அண்ட் மை காட். உண்மையான ஆராதனை என்ன செய்ய வைக்குது? சேவைக்கு நடத்துது. இயேசுக்கு என்னென்னலாம் செஞ்சிருப்பான் தோமா. இதுக்கப்புறம் தோமா சாதாரண மட்ட ஆள் இல்ல, இதுக்கப்பட்ட தோமா ஒன்னும் இல்ல. கேரளாக்கு வந்தாரு, கேரளாக்கு வந்து இயேசுக்காக எவ்வளவோ உழைத்து அவர் ரத்த சாட்சியா அவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, இயேசுவோடு இணைந்து இருக்கும் போது அவர் போட்டு கொண்டு போட்டாங்க, இயேசுக்கு உயிரையும் கொடுத்தார். நம்ம விசுவாசிக்கிறோன்றமே எந்த அளவுக்கு இயேசு ஆராதிக்கிறீங்க? உங்க ஆராதனை இயேசுக்கு என்ன செய்ய வைக்குது கேட்டு பாருங்க. உண்மையான விசுவாசம் ஆராதரிக்க வைக்கும். இயேசுவ எனக்காக மறித்து காயப்பட்டு வேதனைப்பட்டு என் பாவங்களை சுமந்த தெய்வமே, எனக்காக மறித்து உயிரோடு எழுந்து என்னோடு வாழ வந்து நின்னுகிட்டு உனக்கு சமாதானம் பயம் பயப்படாதேன்னு சொல்லுகிற கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம்னு ஆராதிக்க நம்மளை வைக்குதா? அவரை பார்த்து மெய்மறந்து மனதூருகி போகிறோமா? அதுதான் உண்மையான விசுவாசம் செய்ய. அப்படி இயேசுல மயங்கி இருக்கிறவங்க சோம்பேறிகளா இருக்க மாட்டாங்க, இயேசுக்கு ஏதாவது செய்யாம இருக்கவே மாட்டாங்க. நம்ம விசுவாசம் இயேசுக்கு என்ன செய்ய வைக்கிறது? இந்த கேள்வியோடு நம்ம முடிப்போம். ஜெபம் செய்வோம்.